بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பான சகோதரர்களே, வஹியை மட்டும் பின்பற்றுவோம் என்ற இந்த தலைப்பில் வஹியை பின்பற்றுவதின் முக்கியத்துவம், வஹி என்றால் அவை எவை, அந்த வஹியை நாம் எப்படி அணுக வேண்டும், எந்த முறைப்படி மறுக்கக்கூடாது என்ற விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் ஹதீஸ்கள் தவறான முறையில் ஒரு வழியில் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வழி சரியான வழியா, அந்த கோணம் சரியான கோணமா என்பது குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு இதுநாள் வரை ஹதீஸ்களை இமாம்களும் இஸ்லாமிய அறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் முஸ்லிம்களும் ஆதாரபூர்வமானது சரியானது என்று நம்பி வந்த பல ஹதீஸ்களை இன்றைக்கு ஒரு சகோதரர் இவை குரானுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி அதை மறுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கூறுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஹதீஸ்களை நம்பினால் நாம் முஷ்ரிக்காகி விடுவோம், காஃபிராகி விடுவோம், இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விடுவோம் என்ற அளவுக்கு அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கை மிகப்பெரிய அளவில் வீரியமடைந்திருக்கிறது. இதை கேட்கக்கூடிய பொதுமக்கள் ஒருவர் குரானுக்கு இது முரண்படுகிறது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னவுடன் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஹதீஸை அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். ஒரு ஆள் குரானுக்கு முரண், இதை சரியில்லை என்று சொன்னால் அது உண்மையிலே குரானுக்கு முரணா, அது முரண் இல்லாமல் விளங்க வாய்ப்பு இருக்குதா, இது முரண் இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு என்னென்ன விளக்கத்தை தருகிறார்கள், இதற்கு முன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிமான அறிஞர்கள் முரண் இல்லாமல் இந்த ஹதீஸ்களை எப்படி புரிந்தார்கள், இந்த விளக்கங்கள் இந்த ஆய்வுகள் இந்த தேடல்கள் எதுவுமே இல்லை. அவர் குரானுக்கு முரண் என்று சொல்லிவிட்டார், குரானுக்கு முரண், அது சரியான ஹதீஸ் இல்லை என்று மறுக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. இது மாதிரியான மக்களுக்கு முதலில் நான் சொல்லக்கூடிய விஷயம், ஹதீஸுங்கிறது நம்ம வஹி என்று நம்புகிறோம். குரான் எப்படி வஹியோ அது மாதிரி நபிமொழிகளும் வஹி என்று நம்பக்கூடிய நேரத்தில் அந்த நபிமொழிகளில் ஒருவர் குரானுக்கு முரண் என்று சந்தேகத்தை ஏற்படுத்தினால் அதை எப்படி உடனடியாக கண்மூடிக்கொண்டு அதை நம்ப முடியும்? அவர் சொன்னால் குரானுக்கு முரணாகி விடுமா? ஒரு ஆள் குரானுக்கு முரண் என்று சொன்னால் அந்த ஹதீஸ் குரானுக்கு முரணாகி விடுமா? அந்த நபிமொழி தள்ளப்பட வேண்டியதாயிருமா? அப்ப இதுல நம்ம கவனமாக இருக்கணும். உண்மையிலே நமக்கு ஹதீஸின் மீது நம்பிக்கை இருந்தால், அந்த ஹதீஸின் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அந்த ஹதீஸுக்கு யார் என்ன விளக்கம் சொல்றா? முரண் தானே பிரச்சனை. முரண் இல்லாமல் விளக்கம் சொன்னால் அதை ஆர்வத்தோடு ஆசையோடு தேடி போய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான மனப்பான்மை இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கிறதா? குறிப்பா அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிறதா? அந்த மாதிரியான மனப்பான்மை சில பேரிடத்தில் இருந்தாலும் பல பேரிடத்தில் இல்லை. உண்மையில ஹதீஸ் மேல நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? முரண் இவர் சொல்றார், முரண் இல்லைங்கிறாங்க. அப்ப முரண் இல்லாமல் இருந்தால் அந்த ஹதீஸை நம்புறது கடமையாயிருமே. அவங்க கொள்கைப்படி இந்த ஹதீஸ் குரானுக்கு முரண் இல்லை என்றால் அப்ப அந்த ஹதீஸை நம்புறது கடமையாயிரும். முரண் இல்லாத ஒரு நபிமொழியை மறுத்துட்டா அது எதை மறுத்த மாதிரி ஆயிரும்? வஹியை மறுத்த மாதிரி ஆயிரும் அவங்க கருத்துப்படி. அப்போ ஒரு ஆள் முரண் இல்லைங்கிறாரே, அப்ப அந்த விளக்கம் என்ன? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமே ஆனால், முரண் இல்லாமல் நான் விளக்கம் சொல்கிறேன் என்று யாராவது வருவார்களே ஆனால், உண்மையிலேயே ஹதீஸை மதிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அந்த விளக்கத்தை கேட்பதற்காக அரும்பாடுபடுவார்கள். ஏனென்றால் என்ன பிரச்சனை? முரண்தான பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி அல்ல.
யாராவது நான் முரண் இல்லாமல் விளக்கம் சொல்றேன், முரண் இல்லாமல் புரிய முடியும், இதனால் வரைக்கும் முஸ்லிம்கள் இப்படித்தான் புரிந்தார்கள் என்று யாராவது விளக்கம் சொல்ல முற்பட்டால் அவர் வழிகட்டுக்கு போயிட்டாரு. அவர் வந்து மேலே உள்ளவங்க சொன்ன மாதிரி பணத்துக்காக கொள்கை மாறிட்டாரு, அவர் வந்து மனு இச்சையை பின்பற்றுகிறார், அல்லது அவர் தடம் புரண்டு விட்டார், வைத்தியமாகி விட்டார், மூளை குழம்பி விட்டார். இப்படி அந்த நபி மொழிக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளை சில பேர் செய்கிறாங்களே தவிர அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு அவர்கள் வருவதில்லை. அந்த நபி மொழிகளையும் குரானையும் இணைத்து விளங்கலாம் என்று சொல்லக்கூடியவர்களை வழிகேடர்கள் என்று, இன்னும் அவர்கள் காஃபீர்கள் என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் இந்த பிரச்சனை முத்துகிறது. அப்ப இதை மக்கள் எப்படி பார்க்கணும்? உதாரணம் சொன்னா உங்களுக்கு விளங்கும். நபி மொழிகள் வகிங்கிறோம், திடீர்னு ஒரு ஆள் சந்தேகத்தை கிளப்புறாரு, உடனே எப்படி இந்த சந்தேகத்தை நம்புவீங்க? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உங்க கையில் ஏதோ ஒரு புண்ணு, ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த டாக்டர் சொல்றார் இந்த கையை எடுக்கணும், எடுத்தாதான் உயிரோட இருப்ப அப்படிங்கிறார். இப்படி ஒரு ஆள் சொன்னோனையுமே உங்க கையை வெட்டி தூக்கி போட்டுருவீங்களா? ஒரு ஆள் இப்படி சொல்றார், உன் கையை எடுக்கணும்ப்பா, எடுக்கன்னா உன் உயிருக்கு ஆபத்துங்கிறார். சொன்னோன்னே ஆ சொல்லிட்டார் டாக்டர், இவர் சொல்லிட்டார் கையை வெட்டணும்னு சொல்லி, வெட்டி தூக்கி போடு டாக்டர், வெட்டிருங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இவர் சொன்னா என்ன, வேற டாக்டர்கிட்ட கேட்போம், அங்க மட்டும் வருதா இல்லையா, வேற டாக்டர்கிட்ட கேட்போம், இவர் வந்து வெட்டணுங்கிறாரு, ஏதாவது ஒரு டாக்டர் இதை வெட்டாம வச்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்றாரா? அந்த மாதிரி டாக்டர் யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு என்ன செய்வீங்க? ஒவ்வொரு மருத்துவமனையா ஒவ்வொரு டாக்டரா போய் ஆலோசனை பண்ணுவீங்க. ஒரு ஆள் சொன்னோன்னு தூக்கி போட்டுற மாட்டீங்க, அது மாதிரி ஒரு நோட்டு பணம் வச்சிருக்கிறீங்க, எல்லாம் அப்படியே அந்த பணம் தான் புழங்கிட்டு இருக்கிறீங்க, எல்லா கடையில வாங்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள்கிட்டையும் செல்லுபடி ஆயிட்டு இருக்குது, திடீர்னு ஒரு ஆள் வந்து இந்த 1000 ரூபா நோட்டு இதெல்லாம் வந்து செல்லாதுப்பா, வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லிட்டா உடனே அந்த நோட்டை தூக்கி தூர போட்டுருவீங்களா? இதனால் வரைக்கும் எல்லோரும் நம்ம அதை ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லா கடையிலையும் வாங்குறாங்க, இவர் சொல்றாருன்னா இப்ப இவர்கிட்ட தான் எங்கேயா கோளாறு, கோளாறு இவர்கிட்ட தான் அப்படின்னு புரிவீங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி துன்யாவில் பண விஷயத்துல, நம்முடைய உடம்பு விஷயத்துல நமக்கு வரக்கூடிய அக்கறை இன்றைக்கு ஹதீஸின் மேலே ஏன் இல்லாம போச்சு? ஹதீஸ்ல வந்து எல்லாரும் ஏத்துக்கொண்ட நபிமொழிய ஒரு ஆள் திடீர்னு வந்து இது குரானுக்கு முரண் அப்படின்னு தூக்கி போட்டுன்னு சொன்னா உடனே தூக்கி போட்டுறீங்க, உடனே இது குரானுக்கு முரண் நீங்களா முடிவு பண்ணிடுறீங்க? அப்ப இதுல ஏன் கவனம் இல்லை? அப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து தேடுதல் ஒரு முக்கியத்துவத்தை ஹதீஸ்களுக்கு தரவில்லை. உண்மையிலே ஹதீஸ்களுக்கு நீங்க குரான் மாதிரி அதுவும் ஒரு வகி என்ற அளவுக்கு உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குமே, ஆனால் அப்ப இது மாதிரியான சந்தேகங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த நபி மொழிகளை எப்படி ஏத்துக்கிறது? ஈமான் அதானே, ஈமான்ங்கிறது என்ன? ஹதீஸ்களை எப்படியாவது ஏத்துக்கிறணும், விளக்கத்தை தேடணும், முரண் இல்லாம புரியணும் அப்படிங்கிற அந்த ஈமானோடு நீங்கள் வருவீர்களானால் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அதை இணைத்து விளக்கம் தரக்கூடிய அறிஞர்களுடைய விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இது வந்து வகியை மறுக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். எது? குரானுக்கு முரண், குரானுக்கு முரண் என்று சொல்லி நபி மொழிகளை மறுப்பது, அது வகியை மறுக்கிறது தான். இதை நம்ம சொல்லும் போது நீங்கள் தான் ஹதீஸை மறுக்கிறீங்க, சஹி லைஃப்னு பிரிக்கிறீங்க, பலகீனமான ஆள் சொன்னா அந்த ஹதீஸை ஏத்துக்கிற கூடாதுங்கிறீங்க, பொய்யர் சொன்னா அதை மறுக்கிறீங்க, இவர் அவரை சந்திக்கல அதனால இந்த ஹதீஸை ஏத்துக்கிற கூடாதுங்கிறீங்க. அப்ப நீங்களும் ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணத்தானே செய்றீங்க அப்படிங்கிறாங்க. அது எல்லா ஹதீஸ்களை இமாம்களும் எல்லா அறிஞர்களும் அறிவிப்பாளர் சரியா, நம்பகமானவரா, நினைவாற்றல் உள்ளவரா, பொய் சொல்லாதவரா, அவர் யாற்றந்து அறிவிக்கிறார், அவரை சந்திச்சிருக்கிறாரா, இப்படி எல்லாம் பார்க்கத்தான் செய்கிறாங்க. இதை மறுக்கிறது வகியை மறுக்கிறது இல்லை, ஏன்னா இது வந்து முறைப்படி அல்லாஹ் நமக்கு என்ன சிந்தனையை கொடுத்தானோ, எப்படி நம்ம செய்திகளை ஏற்றுக்கணுங்கிறத வழிகாட்டினானோ, அந்த அடிப்படையில் இதை ஹதீஸ்களை அணுகக்கூடிய முறை. இது வகையை மறுக்கிறதா ஆகாது, இது முறைப்படி நபிமொழிகளை அணுகிறது. ஆனால் இன்றைக்கு என்ன, இதை வைத்து கொண்டு நல்லவங்க சொல்லுவாங்க, ஒருவர் இன்னொருவரை சந்திச்சிருப்பாரு, நம்மளாம் வந்து அந்த நபிமொழிகள் லைஃப் அப்படின்னு சொல்றோம்னா அது ஏன் லைஃப்ங்கிற காரணத்தை சொல்றோம். என்ன காரணம் சொல்றோம்? இவர் வந்து நினைவாற்றல் சரியில்லை, காரணத்தை சொல்றோம். இவர் இவரை சந்திக்கல, அந்த காரணத்தை சொல்றோம். இவர் பொய்யர் வராரு, இந்த குறை இந்த ஹதீஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதனால இது வஹீ மறுக்கிறது இல்லை, தகுந்த முறைப்படி நம்ம சொல்லியத அந்த நபி மொழிகளை அணுகிறோம். ஆனா இன்னைக்கு குரானுக்கு முரண் சொல்லி மறுக்கிறாங்களே, அவங்க மறுக்கிற நபி மொழிகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க நேர்மையானவங்க நம்பகமானவங்க, அவங்க யார்கிட்ட அறிவிக்கிறாங்களோ அவங்கள சந்திச்சவங்க, அதெல்லாம் சரியான நபிமொழி என்று அந்த துறை சார்ந்த அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்ட நபிமொழிகள். யாருக்கு ஒரு ஹதீஸ பத்தி தெரியும்? டாக்டருக்கு தானே நோயாளியை பத்தி தெரியும். அப்ப ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்களுக்கு தான் இது சையா லைஃபாங்கிறதுலாம் தெரியும். அப்ப அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் தரப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட நபிமொழிகள்ல இன்னைக்கு வந்துட்டு இது கருத்து சரியில்லை, கருத்தை விமர்சிக்கிறாங்க. அப்ப கருத்தை விமர்சிச்சா என்ன ஆகும்? குரான்ல கூட அப்படி நிறைய விமர்சிக்கலாம், அதை அடுத்து நான் சொல்லுவேன். அப்ப இந்த மாதிரி வந்து அந்த ஹதீஸை மறுக்கும்போது யாரோ எங்கேயோ நம்ம சொல்ற மாதிரி இவர் தப்பு செஞ்சிருக்காரு இன்னும் குறை அதை சொல்றது இல்லை. எப்படி மறுக்கிறது? யாரோ எங்கேயோ எப்பவோ ஏதோ செய்து விட்டார்கள், இது மறுக்கிற முறையா? இப்படியா? அப்ப இது வஹீ மறுக்கிறது தானே, ஒரு ப்ரூஃபை காட்டல இல்லை, யூகம் தானே இது. இதை நீங்க சிந்திக்கணும். ஆமா, சஹாபி பேரை பயன்படுத்தி யாரோ விட்டடிச்சிருக்கலாம், இப்படி மறு இப்ப இது மாதிரி இப்படி இது மறுக்கிறது சரியா? ஏதாவது ஒரு நாலு குரான் வசனத்தை எடுத்துக்கிட்டு யாரோ எங்கேயோ தப்பு பண்ணிட்டாங்க, குரான்ல ஒரு ஆள் இப்படி சொல்றாரு, யாரோ எங்கேயோ எப்போதும் தப்பு பண்ணிட்டாங்கப்பா, நாலு வசனம் குரான்ல இல்லாத நமக்கு சேர்ந்து வந்துருச்சு இப்படி சொன்னா அதை ஏத்துக்கிடுவோமா? இப்படி சொன்னா அது வஹீம் இருக்கிறது இல்லையா? வஹீம் இருக்கிறது தானே. என்னதான் நீ நல்ல எண்ணம் வச்சுக்கிட்டாலும் அறிவுபூர்வமா பேசினாலும் ஒரு ஆதாரத்தோட ஒரு முறைப்படி ஆதாரங்களை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகாம யூகம்மா யாரோ எங்கேயோ எப்போ தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இது வஹீம் இருக்கிறது தானே. அப்ப இந்த முறைப்படித்தான் இன்றைக்கு பல சஹியான நபிமொழிகளை குரானுக்கு முரண், குரானுக்கு முரண் என்ற பொய்யான, குரானுக்கு முரண் இல்ல சொல்றாங்க அப்படி. குரானுக்கு ஒருவருக்கு குரானுக்கு முரணா தெரியுது, உலகத்துக்கு எப்படி தெரியணுமா? ஒரு ஆளுக்கு முரணா தெரிஞ்சா உலகத்துக்கே தெரியணுமா? உலகத்துக்கெல்லாம் தெரியுது முரண் இல்லைன்னு சொல்லி, ஒரு ஆளுக்கு முரணா தெரியுது. அப்ப கோளாறு எங்க? இது பழிச்சென்று மக்கள் அறிய வேண்டிய ஒரு வித்தியாசம், ஒரு விஷயம். கோளாறு அப்ப இவர்த்த தான் அப்படிங்கிறத புரியணும், அதுக்கப்புறம் விளக்கத்தை தேடலாம். அது விளக்கமும் இருக்குது. நீங்க மறுக்கிற இந்த உங்க மறுக்கிற எந்த நபி மொழிகளுக்கும் விளக்கம் இல்லாம இல்லை. சொல்ல போனா இவங்க மறுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விளக்கங்களை எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இவங்க இன்னைக்கு மறுக்கிறதுக்கு முன்னாடியே இதை மறுக்கக்கூடாது, இப்பெல்லாம் வந்து வழிகட்ட கூட்டம் சில பேர் மறுத்துருக்காங்க, அதுக்கு இந்த தான் விளக்கம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. விளக்கம் சொன்னதுக்கு பிறகும், மறுக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் துறை சார்ந்த அறிஞர்கள் இதை விதத்துவாதி தான் நிராகரிப்பான், நல்லவன் வந்து நிராகரிக்க மாட்டான், இதை மறுக்கிறது விதத்துடைய அடையாளம், அவன்கிட்ட மூர்க்கத்தனம் இருக்குது, அவன்கிட்ட சரியான சிந்தனை இல்லை என்று துறை சார்ந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொன்ன பிறகும் அப்ப இவங்க மறுக்கிறாங்க. ஆதாரம் எதையும் காட்டுறதில்லை, ஒரே ஏன் எதற்கு கேள்வி, அந்த கருத்துக்களை எடுத்து என்ன செய்யறது, அறிவுல போட்டு அலசி பார்த்து விமர்சனங்கள் பண்றது. அப்ப இது ஆபத்தான வழிமுறை. அப்ப இது வகையை மறுக்கிறது தான். இப்ப இந்த முரண் முரண் வருது இல்லையா, ஒரு ஆள் முரண் சொல்லிட்ட முரண் ஆயிருமா? இது ஒரு விதியான்னு கேட்கிறேன், இது விதியே கிடையாது. ஏன் இது விதியே கிடையாது? முரண்கிறது எப்பங்க வரும்? ஹதீ முரண்கிறது எப்போ ஒரு மனுஷனுக்கு தெரியும்? ஒன் குரானும் ஹதீஸும் ஒரு ஆளுக்கு முரணா தெரியுதுன்னா உண்மையிலே முரணா? அது முரண்படாமல் இருக்கு, இவர் தப்பா விளங்கலாம், அதுதான் அதிக சான்ஸ் இருக்கு. குரான் ஒரு கருத்தை சொல்லலை, இவரா அந்த கருத்தை சொல்லுதுன்னு விளங்கிக்கிட்டு ஹதீஸையும் குரானையும் முரண் என்று தப்பா புரியலாம். அல்லது குரானை சரியா விளங்கியிருப்பாரு, அந்த ஹதீஸ் என்ன கருத்தை சொல்ல வருதோ அதை ஒழுங்காக வழங்க மாட்டார், அப்பயும் என்ன வரும், அப்ப இந்த ஹதீஸ் இந்த குரானுக்கு முரண் என்று அவரா தப்பா விளங்கிக்கிறார். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை வருகிறது. அல்லது இரண்டையும் இணைத்து விளங்குறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்காது, விளங்காட்டினா அப்படித்தானே, இந்த குரானை நபிமொழியையும் இணைத்து விளங்குறதுக்குரிய வழி அவருக்கு தெரியல, புரியல, அல்லது வழி இருக்குது அதை அவர் மனசு ஏத்துக்கிறல. இப்பெல்லாம் இருக்குது நிலைமை, குரானை நபிமொழியை இணைத்து விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வழி இருக்கு, ஆனா அந்த விளக்க அவர் மனசு பிடிக்கல, வழி இருக்குது ஆனா மனசுக்கு பிடிக்கல. அப்ப என்ன செய்வாரு? என்னதான் ஒரு ஆள் இணைச்சு விளக்கம் கொடுத்தாலும் இது சரியில்லை, இந்த விளக்கம் சரியில்லை, முரண் முரண் சொல்லியே நின்றுட்டு இருப்பாரு. ஆனா டாபிக் முரண்கிறது இல்லை, விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தை இவர் ஏத்துக்கிற மாட்டிக்கிறார். அந்த இணைச்சி விளக்கம் தரக்கூடிய அந்த விளக்கத்தை ஏத்துக்கிற மாட்டிக்கிறார். சிலதை ஏற்று சிலதை மறுப்போம் என்ற ஒரு நிலைக்கு போகிறார். இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், 11:47 நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான், உங்களுடைய குடும்பத்தை நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அப்படி அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் ஈமான் கொள்ளல, பெரிய அலை வந்து அவனை மூழ்கடித்து விட்டது, அவன் செத்து போயிடுறான். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் அழிக்கண்ணுக்கு முன்னால் அழிக்கப்படுவதை பார்த்துட்டு ஒன் ஆதா நூஹுன் ரப்பஹு, நூஹ் தன் இறைவனை அழைத்தார், ரப்பி இன்னபினிமின் அகலி, யா என் இறைவா, என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன், இன்ன வாதாக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, நீ என் குடும்பத்தை பாதுகாப்பதாக சொன்னாய், காப்பாற்றுவதாக சொன்னாய், என் புள்ள என் குடும்பத்தில் உள்ளவன் தானே, அவன் இப்படி அழிக்கப்படுறானே, அல்லாட்ட கேட்கிறார். இப்ப நூஹ் நபிக்கு என்ன சிந்தனை வருது, அல்லாஹ் குடும்பத்தை பாதுகாப்பதாக சொன்னான், ஆனால் நம்முடைய குடும்பத்தில் ஒருவனாக இருக்கக்கூடிய நம்முடைய மகனை பாதுகாக்க முட்டுட்டான், அப்போ அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமாக முரணா அல்லாஹ் நடந்த மாதிரி இருக்குதே, எப்படி முரண்கிற அந்த கான்ட்ரடிக்ஷன் வருதா இங்கே, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கும் போது அதுக்கு மாத்தமாக அல்லாவே செய்கிறானே, யாரெல்லாம் என் குடும்பத்தில் உள்ளவன் தானே என் மகன் அப்படின்னு அந்த முரண்கிற அந்த சிந்தனை ஏற்பட்டதின் காரணத்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அல்லாஹ் சொன்ன பதில பாருங்க, யானூ, கடுமையான பதில், கடுமையான எச்சரிக்கை அல்லாஹ் விடுகிறான், நூஹே இன்னஹு லைஸ மின்னஹலிக், இவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், இது நல்ல காரியமும் அல்ல, ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு அறிவில்லாத விஷயத்தை என்னிடத்தில் நீ கேட்காதே, இன்னி ஆயிலுகான் தக்குன மினல் ஜாஹிலீன், நீ அறிவீனனாக ஆகிவிடாதே, அறிவினர்களில் ஒருவர் ஆகிவிடாது என உனக்கு நான் உபதேசிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா அல்லாவே நடப்பானா, அல்லாஹ் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், உனக்கு அறிவில்லை, அல்லாஹ் சொன்ன பதில் என்ன, நான் முரணா நடக்கிற மாதிரி வாக்குறுதிக்கு மீறின மாதிரி உனக்கு தெரியுது, அதான் கேள்வி ஏற்கிற, நான் வாக்குறுதி மீறல, நான் முரணாவும் நடக்கல, உனக்கு அறிவில்லை, அல்லாஹ் சொன்ன பதில் என்ன, உன ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு அறிவில்லாத விஷயத்தை என்ன கேட்காத, நீ அறிவில்லாம கேட்கிற இந்த கேள்வி என்னது, அறிவில்லாத கேள்வி, ஐலுகான் தக்குன மினல் ஜாஹிலின், நீ மடையர்களில் ஒருவர் ஆகிவிடாதே, இப்படிலாம் பேசுறது மடையர்களுடைய பேச்சு, எது அல்லாஹ் சொன்ன பேச்சுகளையே முரணாக யோசிப்பது சிந்திப்பது, அது ஜாஹில்களுடைய வழிமுறை, அறிவுள்ள மக்களுடைய வழி அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இன்னவும் இல்லை சஹலிக், அதுக்குரிய விளக்கத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். முரண்ணி யோசியை நூஹு, உன் குடும்பத்தை பாதுகாப்பேன்னு சொன்னேன், ஆனால் உன் மகன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை, ஏன் அவன் மூமின் இல்லையில, நான் உன் குடும்பம் சொன்னது யார, ஈமானி அடிப்படையில் உள்ளவங்களை அல்லாஹ் அவங்கள சொன்னான், உன்னுடைய குடும்பத்தில் மூமினாக இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றுவேன்னு அல்லாஹ் வாக்குறுதி, ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன விளங்கிட்டாங்க, காஃபிரா உள்ளவன் நம்ம குடும்பத்தில் உள்ளவன்னு விளங்கிட்டாங்க, அல்லாஹ் சொன்னா அவன் உன் குடும்பத்தில் உள்ளவன் கிடையாது, அப்போ நீ அறிவில்லாமல் பேசுகிற, அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ உடனே நூஹ் நபி என்ன செஞ்சார், இது வெளிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த காஃபிருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொன்ன பதில் சரியில்லைங்கிற மாதிரி தெரியும், அது எப்படிங்க, குடும்பத்தை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு நூஹ் நபியுடைய பிள்ளைய பாதுகாக்க முட்டானா, குடும்பத்தை பாதுகாக்கலன்னு தானே அர்த்தம், அப்போ அல்லாஹ் வாக்குறுதி தானே மீறிட்டான், அல்லாஹ் அவனுக்கு முரணா தானே நடந்திருக்கிறான், இப்படி தானே பேசும் உலகம், வெளிப்படையில் பாருங்க, இந்த மார்க்க சிந்தனை அதையெல்லாம் தூர விட்டுட்டு அப்படி தானே நீங்கள் நிறைய பார்க்குறாங்க, இந்த ஹதீஸ்களை பார்க்கறதுல என்னது மார்க்கத்தில் என்ன, அந்த வட்டத்தில் பார்க்காம ஒரு பாமரத்தனமாக, ஒரு சாதாரண ஒரு நாத்திகன் ஒரு காஃபிர் பாமரத்தனமாக எப்படி யோசிப்பான், அவனுக்குள்ள சாதாரண அறிவை வச்சுக்கிட்டு இப்படி யோசிக்கிறனால நிறைய மக்களுக்கு இது பளிச்சுன்னு உள்ளே புல்வாங்கவும் செய்யுது, பட்டுன்னு உள்ள என்ன செய்கிறாங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் மார்க்கத்தில் என்ன, மார்க்கத்தில் அதனுடைய வியூ என்ன, மார்க்கத்தை அதை அந்த அது எப்படி பார்க்கப்படுகிறது, அதை நிறைய பேர் சிந்திக்கிறது இல்லை. அப்போ இதை வெளிப்படையில் பார்த்தா ஆமாங்க, இது வந்து இறைவனுடைய வார்த்தை மாதிரி தெரியல, குடும்பத்தை பாதுகாப்புன்னு சொன்ன பிறகு குடும்பத்தில் உள்ளவன் இல்லைன்னு சொன்னால் பெத்த பிள்ளைய, அப்போ இதெல்லாம் சரியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மற்றவனுக்கு சரியா இருக்கதா இல்லையா அது நமக்கு தேவையே இல்லை, மறுத்துட்டு போனா போ. ஆனா நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் குடும்பத்தை பாதுகாப்பன்னா ஈமான் உள்ளவங்க தான் அதுக்கு அர்த்தம், அல்லாஹ் சொன்ன அர்த்தம், அது அல்லாஹ் விளக்கிட்டான். அப்ப இந்த விளக்கத்துல தானே முரண் இல்லாம புரியுது. அப்ப இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இந்த முரண்கிறது வந்து ஜஹாலத், அது இல்மு இல்லாதவர்கள் செய்யற வேலை. இது வகிய ஒன்னு கொண்டு முரணா காட்டி மறுக்கிறது வந்து ஜாஹில்கள் அறிவினர்கள் செய்கிற வேலை அப்படிங்கறத அல்லாஹ் உணர்த்துகிறான். அப்ப நூஹ் நபி என்ன செஞ்சாரு, உடனே கட்டுப்பட்டுட்டார். நீ சொல்லிட்டு வாக்குறுதி மீட்டு போய் சரி கட்டுறியான்னு அல்லாட சொல்லல, நீங்க அப்படித்தானே சொல்றாங்க, நீங்க நம்ம அதீசுகளை எல்லாம் முரண் இல்லாம புரிய முடியுங்க, இப்படி அழகா புரிய முடியும்னு சொன்னா. ஆமா, நம்மளை பார்த்து என்ன செய்யறான், ஹதீஸுக்கு வந்து இவர் வந்து வழிகேடுகளை நியாயப்படுத்துறாரு, பூசி முழுகிறாரு, இப்படிலாம் சொல்றத பாக்குறோம். அப்ப நூஹ் நபி நீ வந்து சொல்லிட்டு வாக்குறுதி மீறிட்டு முரணா பேசிட்டு இப்ப வந்து சரி கட்டுறியா நீ, அல்லாட்ட அப்படி பேசல, அல்லாஹ் போட்ட போடுல நூஹ் நபி பணிஞ்சார். யா நூஹே, அப்புறம் நூஹ் நபி அல்லாட்ட துவா செய்யறார், இன்னி ஔதுபிக்க நஸ்அலகமா லைசலி பிஹி இல்முன், எனக்கு அறிவில்லாத விஷயத்தை உன்னிடத்தில் கேட்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இனிமே கேட்க மாட்டேன், அறிவில்லாம பேசிட்டேன், இந்த முரண்கிறதெல்லாம் அறிவில்லாதனால என் சிந்தனையில உதிச்சது அது அப்படின்னு சொல்லி, யா அல்லாஹ் மன்னிச்சிரு, நீ மன்னிக்காட்டா நான் நஷ்டவாளி ஆயிடுவேன், அப்படிலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க. இந்த மாதிரியான கட்டுப்பாடு ஏன் இன்னைக்கு வரமாட்டேங்குது, ஹதீஸும் வகிங்கிறாங்க, ஆனா அந்த ஹதீச குரானோட மோத விட்டு வேடிக்கை பாக்குறாங்க, எப்படியெல்லாம் மோத விடுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் மோத விடுறது, புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க மோத விடுறதுக்கு வகிய. அப்ப இது வந்து வகியை நம்புறவங்க செய்யற வேலையா, இது ஒண்ணுக்கு ஒண்ணு மோத விடுறது, நம்ம பெத்த பிள்ளைகள்ல ஒன்னு ஒன்னோட சண்டை போட விடுவோமா, அது மாதிரி தானே இது, நபிமொழிகளும் வகின்னு சொல்லிக்கிட்டு இதோட அதை மோத விட்டு அதை தள்ளு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி தானே வேலை, அது ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளையோட சண்டை போட விட்டு உன்னை சாவடிக்கிற வேலை தானே இது. அப்போ இது எப்படி வகையை பின்பற்றுறதாகும், இந்த வேலையை செய்கிறவங்க நாங்கள் வகையை பின்பற்றுறோம் வகையில் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி உண்மையாகும், இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இது இப்போ குரான்லேயே இருக்குது, இந்த முரண்பாடுங்கிறதுல வந்து ஜஹாலத் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் ஒன்று. இரண்டாவது, வகி விஷயத்தில் யாராவது முரண்பாடுன்னு கொண்டு வந்தால் ஜஹாலத், விளக்கத்தை தான் தேடணும், மறுக்கக்கூடாது. அடுத்து ஹதீஸ்லையும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அகமதில் 6453 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை கடந்து போகிறாங்க, முஸ்லீம்கள் தான், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா குரானை வச்சு ஒன்றத்தை ஏற்றுக்கிட்டு ஒன்று இது அதுக்கு மாற்றமாக இருக்குது, சில பேர் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க, இன்னும் சில பேர் வேறு சில வசனங்களை எடுத்துக்கிட்டு அல்லாஹ் இப்படின்னு சொல்லித்தானே இருக்கிறான். அப்போ இது என்ன, ஒரு ஆள் இன்னொரு ஆள் அப்படி மறுக்கிறது, மறுக்கிறதுக்கு எதை வச்சுக்கிறாங்க, குரானை வச்சுக்கிறாங்க, குரானை வச்சு ஒன்று கொண்டு மோத விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நபி அவர்கள் பார்த்தோன்னு ரசூலுல்லாஹ்வுடைய முகமெல்லாம் செவந்து போச்சு. நபி அவர்கள் சொன்னாங்க, இன்னமா ஹலக்க மன்கான கபுலக்கும் பி ஹாதா, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிந்து போனதெல்லாம் இப்படித்தான் அழிந்து போனார்கள். இதில் இந்த முரண்பாடு கற்பிக்கிறதெல்லாம் அழிஞ்சு போனாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இப்போ வகியை வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்னோட மோத விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி சொல்லி அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கா இப்படி சொல்லி ரெண்டையும் நம்பணும், ஒரு ஆள் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க உன்னொராள் அதுக்கு எதிர்த்த மாதிரி அதுக்கு எதிர்த்து அல்லாஹ் இப்படி சொல்லித்தானே இருக்கிறான். அப்போ இதே நபி அவங்க ஒன்றும் மறுக்கலை, அந்த சஹாபாக்கள் அல்லாஹ் இப்படி சொன்ன மறுக்கலை, எப்படி வச்சுக்காங்க இப்படி சொல்ல அல்லாஹ் இப்படி தானே சொல்லியிருக்கான் அப்படிங்கிற ஒரு மறுக்கிற மாதிரி ஒரு வார்த்தையே சொல்லிட்டாங்க, ஆனால் மறுக்கலை. ஆனால் இவங்க இன்னைக்கு மறுக்கவே செஞ்சிட்டாங்க. அப்போ இதுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் செவந்து போச்சு. ரெண்டையும் நம்பணும், உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க அழிஞ்சு போனதெல்லாம் இப்படி தான் அழிஞ்சு போனாங்க. லரபு கிதாப் அல்லாஹி பாலஹு பி பால், அல்லாஹுடைய வேதத்து ஒன்றை இன்னொன்று மோத விட்டார்கள். அப்போ இன்னைக்கு என்ன நடக்குது, குரானில் வந்து ஒன்று கொண்டு மோத விடக்கூடாதுன்னா ஹதீஸை ஒன்று கொண்டு மோத விடலாமா, ஹதீஸை குரானோட போட்டு மோத விடலாமா, அப்போ இது மட்டும் சரியான வழியா? அப்போ முன்னாடி உள்ள சமுதாயம் அழிஞ்சு போனதே இந்த முரண்பாட்டில் தான், ஒரே முரண்பாடு, முரண் முரண் சொன்னால் அது என்னமோ ஹக்கு மாதிரி மக்கள் விளங்கிக்கிட்டாங்க, இது வந்து குரானுக்கு முரண் சொல்லிட்டா, ஆஹா குரானுக்குலங்க முரண், எப்படி குரானுக்குலங்க முரண், குரானுக்கு முரணா நபி எப்படிங்க சொல்லுவாங்க, அழகான அந்த பேச்சை கேட்டு மக்கள் ஏமாந்து போயிடுறாங்க. ஆனால் வேதக்காரங்க அழிஞ்சு போனதே எதனால தான், இந்த முரண்கிற நோயில் தான். என்ன முரண், இது அதுக்கு முரண், அதுக்கு இதுக்கு முரண், ஒன்னோட ஒன்னு மொத விட்டு ஒன்னு மறுத்து இன்னொன்னு எடுத்துக்கிறது. இதுல தான் யூத நசரா எல்லாம் அழிஞ்சு நாசமா போனா, உண்மையில அழிஞ்சு நாசமா போனது அப்படித்தான். ஆண்ட போய் கேளுங்களேன், பைபிள்ல இப்படி தௌஹீதுக்கு ஏகத்துவ கருத்தை லாயிலா லலா கருத்தை சொல்லக்கூடிய வசனங்களை பைபிள்ல கொண்டு போய் காட்டினீங்கன்னா அதை நம்புவாங்கிறீங்களா? அதை மறுக்க வெளிப்படையில மறுக்க மாட்டான். இருக்குது பைபிள்ல இப்படியும் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மாத்தமா அவன் ஏதாவது சில வசனங்களை வச்சிருப்பான், அதை கொண்டு வந்து போடுவான். அப்ப இது என்ன சொல்ல வராம இதை இல்லைங்கிறத வேற வார்த்தையில சொல்றான். அதை அவன் வெளிப்படையா சொன்னா அவன் கிறிஸ்தவனே இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். அப்ப இந்த மாதிரி வேலைகளை ஆதி காலத்திலிருந்து யூத நசராக்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. சிலதை ஏத்து சிலதை மறுக்கிறது, வகையில ஒண்ணுக்கு ஒண்ணு மோத விடுறது, முரண் காட்டுறது. நபியர்கள் அந்த வழியை உடைக்கிறாங்க. என்ன வகையில போயிட்டு முரண் காட்டுற, அது காட்டிட்டு அழகான பதிலையும் சொன்னாங்க. இன்னமா நசல கிதாபுல்லாஹி சத்தியக்கு பாலுகு பாலா, அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கியதற்கெல்லாம் ஒன்று இன்னொன்றை உண்மைப்படுத்துவதற்காகத்தான். அப்ப குரானே ஒன்று ஒன்று உண்மைப்படுத்தும், அதானே யதார்த்தம். ஆனா அங்க உள்ள ஒரு கூட்டத்துக்கு அது ஒண்ணுக்கு ஒண்ணு மரணா தெரிஞ்சிருக்கேன். இப்ப கோளாறு எங்க நீங்களே சொல்லுங்க. இந்த சம்பவத்துல குரான் ஒன்று ஒன்று உண்மைப்படுத்தும் நபி சொல்றாங்க, ஒன்னு ஒண்ணு மறுக்காது முரண் இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தார்கள் செஞ்ச வேலை என்ன? ஒன்னு ஒன்னோட மோத விட்ட வேலை தானே. அப்ப இது கோளாறு எங்க? குரான்ல கோளாறா அல்ல அவங்க சிந்தனையில கோளாறா? சிந்தனையிலான கோளாறு. அப்ப நபி என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வேதம் ஒன்று இன்னொன்று உண்மைப்படுத்ததான் அருளப்பட்டது. ஃபலா துகதிபு பாலஹு பிபாலின், அந்த வேதத்தில் ஒன்றை வைத்து இன்னொன்றை மறுத்து விடாதீர்கள், மறுத்து குஃப்ருக்கு போயிடாதீங்க. அழகா சொல்றாங்க, இந்த மாதிரி முரண்டுங்கிற அடிப்படையில் காட்டி மறுக்கிறாங்களே. இதுக்கு நபி சொன்ன தீர்வு ஒன்று உண்மைப்படுத்தும், உனக்கு முரணா தெரிஞ்சா மறுத்துறாத, நீ இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிற, முரண் சொல்லி காட்டி பண்ணிட்டு இருந்தீங்களே. நபிக்கு கோபம் வந்துருச்சு, இந்த கோபம் இன்னைக்கு வரமாட்டேங்குது. ஒரு ஆள் நபி மொழி இது குரானுக்கு முரண் தூக்கி போடுன்னு சொன்னா ஏன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? முரண் அவ்வளவுதான். நபிக்கு முகம் சம்பந்தமா உங்களுக்கு ஏன் சவக்க மாட்டேங்குது? நபிக்கு வந்த கோவையே உங்களுக்கு வரமாட்டேங்குது. அப்ப நபி சொன்னாங்க, உனக்கு முரணா தெரிஞ்சா உன்னை வச்சு உன்னை மறுத்துறாதமா அலிம் துமின்ஹு, உனக்கு தெரிஞ்சா சொல்லு. முரண் இல்லாம அந்த ரெண்டையும் புரியறதுக்கு உனக்கு விளக்கம் தெரிஞ்சா அதை நீ சொல். ஒமா ஜஹில்தும், உங்களுக்கு தெரியலையா? அப்ப நபி என்ன சொல்றாங்க? முரணா உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்ப உனக்கு தெரியாட்டினா ஃபகிலு இல்ல ஆலிமிகி, அதை தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட போய் ஒப்படைச்சிரு. அது தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட போய் ஒப்படைச்சிரு. இதான நபி சொன்னாங்க விளக்கம், பாரு தெரிஞ்சா சொல்லு, தெரியலையா அடுத்தாள்கிட்ட போய் ஒப்படைச்சிரு. ஆனா இன்னைக்கு என்ன நோய்? என்னை விட அறிவாளி யாரு இல்லைங்கிறது மனசுல இருக்குது. என்ன இருக்குது மனசுல? என்னை விட அறிவாளி யாரு இல்லை, என் அறிவுக்கு பட்டது மார்க்கம், என் அறிவுக்கு படலைன்னா அது மார்க்கமே இல்லை, நாம் போய் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த சிந்தனை மனசில் இருக்குது. தான் அறிவின் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை, அளவு கடந்த நம்பிக்கை. எந்த அளவுக்கு? நபி மொழியாக இருந்தால் கூட அதை பாத்தில்லையே அறிவை வச்சு முடிவு பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அப்போ இவங்களுக்கு முரணா தெரிஞ்சா முரண் தான் அப்படிங்கிறத பிடிவாதத்தை நம்ம பார்க்குறோம். நபி சொல்றாங்க, அந்த பிடிவாதம் தான் நீ அழிஞ்சு போயிருவ. முரண்கிற பிடிவாதம் உனக்கு வந்துச்சு, நீ அழிஞ்சு போயிருவ. உனக்கு தெரியல, விளக்கம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட ஒப்பட, அவங்க விளக்கம் சொல்லுவாங்க, கேட்டு நடந்துக்கும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரண் என்ற சிந்தனை வகிக்கு மத்தியில் நமக்கு வரும்போது நபி அவர்கள் காட்டிய வழிமுறை. இது ஏன் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இல்லாம போச்சு? இஸ்லாமிய சமுதாய மக்கள் தெளிவோடு இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இனி காலகாலத்துக்கு இந்த ஃபித்னா ஓடாது, இந்த ஃபித்னா அடங்கும், இந்த ஃபித்னா ஒளியும். கண்டிப்பாக அல்லாஹ் ஹக்கை மேலோங்க செய்வான், நபிமொழிகளை காப்பாற்றுவான். இந்த நபிமொழிகளில் இந்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போகிறார்களே, அந்த இது ஒரு நாளத்தில் அழியும், அழிஞ்சிருக்கு. இப்போ இது வந்து புதுசு கிடையாது. இந்த முரண் சொல்லி அதிசமருக்கு புதுசு இல்லை, அது பழசு தான், அதை நான் பின்னாடி சொல்லுவேன். சரியா? இப்போ பாருங்களேன், இப்போ நபி சொல்கிறாங்க, வஹி ஹதீஸ் இருக்குல்ல, அதில் நம்ம எப்படி பேணுதலை கடைபிடிக்கணும்? ஹதீஸுகளில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பேணுதல், அது இன்னொரு வஹி. அந்த வஹியில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பேணுதல் என்ன? முஸ்லீமில் 2380வது ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறாங்க, ஃபைன்னமா அலக்க மண் காண கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிந்து போனதெல்லாம் பி கஸ்ரத்தி சுவாலியும் வஹ்திலாஃபியும் அல அம்பியாயும், நபிமார்கள்ட்ட அதிகமாக கேள்விகளை கேட்கறது, நபிமார்களோடு வஹ்திலாஃபிகம் மோதுறது, நபிமார்களோடு மோதுறது. நான் சொன்னா கேட்டுட்டு போங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, ஃபைதா அமர்த்துக்கும் பிஷையின், நான் உங்களுக்கு ஒரு உத்தரவிட்டால் முடிஞ்சளவு செஞ்சுட்டு போங்க, ஒன்னு செய்ய வேண்டாம் தடுத்தா விலகிட்டு போங்க. அதை விட்டுட்டு நான் சொன்னதை போய் குத்தி கொடையிற வேலையை பார்க்காதீங்க. நான் சொன்னதுக்கு எதிராக கேள்விகளை அடுக்கிற வேலையை செய்யாதீங்க. இப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. யூத நஸ்ராக்கள் எப்படி அழிஞ்சு போனாங்க? அழிஞ்சு போனால் என்ன மௌத்தா போகிறதா? என்ன அழிஞ்சு போகிறது? ஒரு கூட்டமாக உள்ளவன் பத்து கூட்டமாக போயிடுவான். இன்னைக்கு ஆகிப்போச்சுல, அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலேயே ஏதோ தர்கா வணங்கினா, கபரை வணங்கினா, என்ன மௌலுது ஓதுனா, அவனை முஷரிக்குன்னு சொன்னால் அவன் சிறுக்கு வைக்கிறான்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? ஃபித்னா எப்படி ஆகிடுச்சு? தர்காவுக்கு போக மாட்டாங்க, மௌலுது ஓத மாட்டாங்க, தடுதாயத்தை போட மாட்டாங்க, அல்லாட்ட மட்டும் தான் பிரார்த்திக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மறுக்கிற ஒரு நபி மொழியை நம்பிடுவாங்க. இதனால் என்ன ஃபித்னா? அவன் முஷரிக்கு, அவன் பள்ளிக்கு போகாத, அவன் பின்னாடி நின்று தொழுகாத, அவன் பயானை கேட்காத, அவன் செத்து போனால் அவனுக்கு ஜனாசா தொழுகாத. ஒரு முஸ்லீமுக்கு இஸ்லாமிய செட்டப்பு என்னென்னலாம் வந்துச்சோ அது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிடுறாங்க. இதுதான் அழிவு. இதுதான் யூத நஸ்ரா அழிஞ்சு போனா, பல கூட்டமாக பிரிஞ்சு போனா. அப்போ இந்த மாதிரியான ஒரு அழிவு ரசூலா எச்சரிக்கிறாங்க. இந்த அழிவு வரும், ஏன் வரும்? அதிகமாக கேள்விகள் அடுக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரானுக்கு முரண் என்று சொல்லி ஒரே கேள்விகளை தான் அடுக்கிறது, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது. எப்படியெல்லாம் இந்த அதிச குரானுக்கு முரண்பாடாக காட்டுறது அப்படின்ட்டு இவங்க மறுக்கிற எந்த எல்லா அதிசயம் எடுத்துக்கோங்களேன், உண்மை நீங்கள் வெளிப்படையா, அதாவது அது சிபுகத்தை காட்டுவாங்க. அப்படி நீங்கள் பார்க்காம இவங்க என்ன சொல்கிறான், குரான் என்ன சொல்லுதோ அதை அந்த ஹதீஸ் சொல்லாது, இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதோ அதை அந்த குரான் சொல்லாது. ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். உன்னோட உன்னோட முடிச்சு போட்டு ரெண்டையும் ஜாயின்ட் பண்ணி இப்படித்தான் இந்த நபிமொழிகள் மறுக்கப்படுகிறது. இது பாருங்கள், இந்த சிந்தனை சரியான சிந்தனையா நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத பாருங்கள். முரண் வந்துட்டால் நம்பிடலாமா நம்ம? புகாரில் 103வது ஹதீஸ், ரசூசல்லாசவங்க ஆயிஷா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரமலானில் வந்து ஒரு தர்பியத்து மாதிரியான பயான்களை தான் வளமையாக பேசுவாங்க. என்ன இறையச்சம் தக்குவா அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இந்த ரமலானில் இந்த மாதிரியான அகீதா சம்மந்தப்பட்ட நபிமொழிகள் சம்மந்தப்பட்ட அடிப்படையான விஷயங்களை பேச வேண்டிய ஒரு நிலையை நிர்பந்தத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இல்லைன்னா வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு தான் இருக்கலாம். ஏன்னா ஃபித்னா வரும்போது ஃபித்னாவுக்கு பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? ரமலானில் போய்கிட்டு நபிமொழிகளில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வழியை சிறந்து வைக்கலாமா? அதை போய் தலைப்பாக எடுக்கலாமா? ஏன்னா அந்த தலைப்புகள்லாம் இருக்குது. அப்போ மக்கள்கிட்டருந்து இந்த ஃபித்னாலேருந்து காப்பாற்றணும், மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பு எடுத்து பேசப்படுகிறது. புகாரில் 103வது ஹதீஸ், ஐஷார் அலியில் அவங்க ரசூசல்லாஸ் அவங்க ஐஷார் அவங்ககிட்ட ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. ஹதீஸ் தான் பாருங்க என்னென்னா, மன் ஹூசிப உதிப, மறுமை நாளில் யார் விசாரிக்கப்படுவாரோ அவர் தண்டிக்கப்பட்டு விடுவார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபி அவருடைய கூற்று. இப்போ ஆயிஷாரில் அவங்க கேள்வி கேட்குறாங்க, அல்லாவின் தூதரே, அவளை யக்குலுல்லாஹு தஆலா ஃபஸௌஃபை ஹாஸபு ஹிஸாப யசீரா, நல்ல மனிதர்கள் இலகுவான முறையில் விசாரிக்கப்படுவார்கள்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான். குரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நல்ல மனிதர்கள் இலகுவான முறையில் விசாரிக்கப்படுவார்கள். அப்போ நல்ல மனிதர்கள் விசாரிக்கப்படுவார்கள் குரான் சொல்லுது, நீங்க சொல்றீங்க விசாரிக்கப்பட்டா தண்டிக்கப்படுவாருங்கிறீங்க. அப்ப நல்ல மனிதர் தண்டிக்கப்படுவாங்களா? குரானுக்கு மாத்தமா இருக்குதே. லேசான முறை விசாரிக்கப்படும், தண்டிக்கப்பட மாட்டார் குரானுடைய கருத்து. உங்களுடைய சொல்லு விசாரிக்கப்படுவார், தண்டிக்கப்படுவார். அப்போ இது வந்து குரானுக்கு மாத்தமா இருக்குதே, அல்ல இப்படி சொல்றானே, மாத்தமா இருக்குன்னு அவங்க கேட்கல. ஆனா அந்த கேள்வி உள்ள மறைஞ்சு நிக்குது. அல்லாஹ் இப்படி சொல்லலையா அப்படிதான் கேட்டாங்க. அப்போ அதனுடைய விளக்கத்தை கேட்டாங்க, மறுத்துரல. இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருவோம்? இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் கிடைச்சிருச்சு வைங்களே, விளக்கமும் கிடைக்கலன்னு வைங்களேன், என்ன செய்வாங்க? இது குரானுக்கு மறணுங்க, அல்லாஹ் சொல்றான் லேசான முறையில் நல்லவங்க விசாரிக்கப்படுவாங்க தண்டிக்கப்பட மாட்டாங்கன்னு. அப்ப நபிமொழி சொல்லுது விசாரிக்கப்படுற ஆள்லாம் தண்டிக்கப்படுவாங்கன்னு. அப்ப இது குரானுக்கு மறந்து ஹதீஸை தூக்கி தள்ளுங்க அப்படின்ருவாங்க. நபிகிட்ட விளக்கம்தான் கேட்டாங்க, ஆயிஷா மறுக்கல. அதுக்கு நபி விளக்கம் சொல்கிறாங்க. அந்த விளக்கத்தில் தான் முரண் இல்லாமல் போகுது பாருங்க. விளக்கம் எது? விளக்கத்தில் தான் நபி மொழி குரானுக்கு முரண் இல்லாமல் போகிறது. ரசூலா விளக்கம் சொன்னாங்க, இன்னமா தாலிக்கில் ஆரது, என்ன லேசான முறை விசாரிக்கப்படுவாருங்கிறது விசாரணை இல்லை, அது என்னது சும்மா எடுத்துக்காட்டுறது. இந்த தப்பு செஞ்சியா, இந்த தப்பு செஞ்சியா, ஆமான்னு சொன்னா முடிச்சிரு, முடிச்சிருவான்ல, மன்னிச்சு விட்டுருவான், நல்லவங்களை எடுத்து காட்டிட்டு விட்டுருவான். ஆனா மன்னூக்கி செல் ஹிசாப், துருவி துருவி விசாரிக்கப்படுவார், தண்டிக்கப்படுவார். அப்ப நபி சொன்னாங்களே விசாரிக்கப்படுவர் தண்டிக்கப்படுவார், அந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? துருவி விசாரிக்கப்படுபவர், லேசான முறையில் விசாரிக்கப்படுபவர் இல்லை. இதை நபி தான் விளக்கம் சொல்றாங்க. அப்ப இது முரண் இல்லாமல் புரிய முடியுதா இல்லையா? இப்ப இது முரண் சொல்லி புரிஞ்சா அது நபி மொழியில உள்ள கோளாரா, நம்ம சிந்தனையில் உள்ள கோளாரா? கோளாறு எங்க இருக்குன்னு முடிவு பண்ணணும். நம்ம சிந்தனையில் கோளாறு இருக்கு, நமக்கு புரியலை. பாருங்க, விளக்கம் கேட்டாங்க, ஆயிஷாரில்வங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இதுதான் இஸ்லாம், இதுதான் ஈமான். விளக்கத்தை தேடணும், விளக்கம் இருக்கும். அதை விட்டுட்டு மறுக்கிறது வந்து ஈமான் கிடையாது, இஸ்லாம் கிடையாது. நபி அவர்கள் காட்டின வழி இல்லை. இது மாதிரி ஒரு சில ஹதீஸ்கள் உதாரணம் சொல்லலாம். புகாரில் 6507 ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் அஹப்பல் லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நேசிக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். ஓ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் வெறுக்கிறாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். இது ஹதீஸ். இதை கேட்டோடனையும் நமக்குன்னு மனசில் உடனே என்ன வரும்? அப்போ அல்லாஹ்வை சந்திக்கிறது விரும்பணுமா? அப்போ எல்லாரும் மூத்தா போக ஆசைப்படணுமா? ஆனால் நம்ம எல்லாருக்கும் இன்னும் வாழ்ந்தா நல்லா இருக்கணுமே, இன்னும் வாழ்ந்தா நல்லா இருக்குமே. அல்லாஹ் இன்னும் நமக்கு 60 வயசு கொடுத்துட மாட்டானா? 100 வயசு வாழக்கூடிய பாக்கியம் இருக்காதா? இப்படித்தானே ஒரு ஈமான் உள்ளவங்களுக்கு கூட ஆசை வருது. அப்ப இந்த மாதிரி நம்ம அல்லாவை சந்திக்கிற வெறுக்கவளை செய்யறோம், அப்ப அல்லா நம்மளை வெறுத்துருவானா? நம்ம மௌத்தா போக ஆசைப்படலையே, அப்ப அல்லா நம்மளை வெறுத்துருவானா? இந்த சந்தேகம் வரும்ல. இந்த சந்தேகம் வந்தா அது விளக்கத்தை தேடணும். அதை விட்டு போட்டு இப்படி சந்தேகம் வந்தோடனையும் அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் மௌத்தா போக ஆசைப்படணும் இந்த அதீஸ் சொல்லுதுங்க. அப்ப எல்லாரும் சாக ஆசைப்படுவீங்களா? அப்போ இதை வந்து நடைமுறைக்கு ஒத்து வரல. நீ உயிர் வாழ தானே ஆசைப்படுற, அப்போ இந்த ஹதீஸ் வந்து உனக்கு எதிராவில் இருக்குது, உன்னை சாவ உள்ள சொல்லுது, சாவுறதுல ஆசைப்பட சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை கிண்டல் பண்ணால் என்ன செய்ய? இந்த ஹதீஸில் கேலி ஊத்து பண்ணால் என்ன செய்ய? அப்போ இது வந்து இஸ்லாம் கிடையாது. அப்போ இந்த சந்தேகம் ஆயிஷாவில் உங்களுக்கு வருது. வந்தோடனே என்ன செஞ்சாங்க? நபி இடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நம்மள யாரு தான் உலகத்தில் வாழ ஆசைப்படலை? எல்லாரும் உலகத்தில் வாழ ஆசைப்படுறோம், மௌத்தா போக வேண்டாம் தான் நம்ம விரும்புகிறோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே, அல்லாஹை சந்திக்க விரும்புனாதான் அல்லாஹ் விரும்புவான், அல்லாஹ் சந்திக்கிறத வெறுத்தா அல்லாஹ் வெறுத்துருவான்னு, அப்போ அல்லாஹ் நம்மளெல்லாம் வெறுப்பான் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது வந்து மௌத்தை விரும்புறது வெறுக்கிறது டாபிக் இல்லை. ஒரு மனுஷனுக்கு மௌத்துடைய ஆழத்து வரும்போது அப்போ வானவர்கள் என்ன செய்வாங்க? நற்செய்தி சொல்லுவாங்க. இப்போ அவனுக்கு சொர்க்கம் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. அப்போ அந்த மூமின் என்ன செய்வான்? எனக்கு சொர்க்கமா, நான் அல்லாஹை சந்திக்கிறேன்னு ஆசைப்படுவான். இது உலகத்தில் வாழும்போது படக்கூடிய ஆசை இல்லை, மலக்குமார்கள் நற்செய்தி சொன்ன பிறகு அவன் படக்கூடிய ஆசை, அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புவான். அப்போ அல்லாஹ்வும் விரும்புவான். ஒரு காஃபிர் அவனுக்கு மலக்குமார்கள் நீ நரகவாசின்னு சொல்லிடுவாங்க, மௌத்து உயிரை கைப்பற்ற வரும்போது கன்ஃபார்ம் ஆன பிறகு. அப்போ அவன் சந்திக்கிறத வெறுப்பான், வெறுக்கத்தானே செய்வான். நரகத்துக்கு போவன்னு சொன்னதுக்கு பிறகு அவன் போய் சந்திக்க விரும்புவான், வெறுக்கத்தான் செய்வான், அல்லாஹ்வும் வெறுப்பான். இதுதான் அந்த நபிமொழியுடைய விளக்கம். அப்போ விளக்கம் வரும்போது நபிமொழி வகையாகுது, சரியா? அப்ப இதுதான் வந்து முஸ்லிம்கள் எல்லோரும் இந்த வழியில தான் நபிமொழிகளை அணுகணும். இஸ்லாத்தின் மற்றொரு வடிவமா இருக்கக்கூடிய ஹதீஸ்களை அணுகணும். அதான் ஈமானுக்கு பாதுகாப்பு. அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தவாறு நபிமொழிக்கு எதிராக கேள்விகளை அடுக்கி மறுக்கிறது ஈமான் உள்ளவங்க செய்யற வேலை இல்லை. ஆமாமா, புகாரில் 32 ஹதீஸ், அல்லாஹ் ஒரு வசனம் திறக்கிறான், அல்லதீன் ஆமனு வலம் எல்பிசு ஈமானகம் பிதில்மின் பிதுல்மின், ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமான்ல அநீதத்தை கலக்காமல் இருந்தவர்கள். இவங்களுக்கு அல்லாஹ் சிறப்பை சொல்றான், ஈமான் கொள்ளணும், அந்த ஈமான் எப்படி இருக்கணும், அந்த ஈமான்ல அநியாயத்தை எதையும் கலந்துடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் வசனம் இறங்கணுனையுமே சஹாபாக்கள்லாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. ஈமான் கொள்ளணும், அதுல எதுவும் அநியாயம் வரக்கூடாதுங்கிறானே அல்லாஹ், நம்ம யாரு தான் நமக்கு நாம அநியாயம் செய்யலை? அல்லாஹை நம்பி இருக்கணும், தப்பு செய்யத்தானே செய்யறோம், நமக்கு நாமே தீங்கு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொள்ளணும், இது அநியாயம் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறான். அப்போ அந்த மாதிரி நம்ம நடைமுறையில் இல்லையே, நம்ம யாராலும் இப்படி இருக்க முடியலையேன்னு கவலை. ரசூலாட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ தான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தை இருக்கிறான், இன்ன சிற்கல் அலுமுன் அலீம், இந்த வசனத்தை சொல்லக்கூடிய அநியாயங்கிறது நீ செய்கிற இந்த சின்ன சின்ன தப்புகள் தவறுகள் அது அல்லப்பா, சிற்கு தான் மிகப்பெரிய அநியாயம், ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது, அதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்லியிருக்கிறான்னு அல்லாஹ் வசனத்தில் விளக்குறான். அப்போ இப்படி விளக்கத்தை தேடணும்னு வந்தா அல்லா வகையில நமக்கு என்ன செய்வான், சொல்லுவா, விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். அதை விட்டு போட்டு இது இந்த வசனத்தை நம்புனா இன்னமா அவங்க மறுக்கிற மாதிரியே கேட்போம். சாபாக்கள் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், என்ன ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமான்ல அநியாயத்தை கலக்காமல் இருந்தாதான் சொர்க்கம் அப்படின்னா, நீங்க யாரும் சொர்க்கம் போக முடியாதுன்னு நல்லா சொல்றான். உலகத்தில் யாருமே முஸ்லீமாக இருக்க முடியாதுங்க, எல்லாரும் தப்பு தானே செய்கிறோம், யாரும் அநியாயம் பண்ணலை. இப்படி யோசிச்சிருந்தா எல்லாரும் காஃபிராக போயிருப்பாங்க அந்த காலத்தில். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க, நபி இடத்துல போய் விளக்கத்தை கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் விளக்கம் சொல்லிட்டான், அங்கே சொல்லக்கூடிய லுல்மு எல்லாமே கிடையாது, எல்லா தப்புகள் கிடையாது, ஷிர்க்குங்கிற பெரும்பாலும் தான் அங்கே மென்ஷன், அதுதான் முக்கிய நோக்கம். அப்போ இதுதானே விளக்கத்தில் தானே நமக்கு ஒன்றுக்கு ஒன்று முரண் இல்லாமல் போகுது, பிரச்சனை இல்லாமல் வருது. அப்போ கோளாறு எங்கே, நமக்கு சிந்தனையில் கோளாறு. வகையில் ஏதாவது முரண்னு வந்தால் சிந்தனையில் கோளாறு தான் முடிவு பண்ணும். இப்போ அல்லாஹ் குரானில் கூட சொல்கிறான், 4:82 அஃபலா எத்த தப்பருனால் குரான், இந்த குரானை இவங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா, அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இவங்க வளவு காணமின் இந்திய கைரில்லாஹில வஜது ஃபி இஹ்திலாஃபன் கசீரா, அல்லாஹ் அல்லாதவரிடம் வந்து இது வந்திருந்தால் இதிலே ஏராளமான முரண்பாட்டை இவர்கள் கண்டிருப்பார்கள். அப்போ குரான் அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன அளவுகளை சொல்கிறான், இதில் எந்த முரண்பாடும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குரானில் எந்த முரண்பாடும் இல்லை. சரி, குரானில் முரண்பாடு இல்லையில, நீங்கள் நெட்டில் போய் தேடி பாருங்கள், இங்கிலீஷில் தேடுங்க, அரபியில் தேடுங்க, தமிழில் கூட தேடுங்க, எப்படி தேடினாலும் வரும். திருக்குரானில் உள்ள முரண்பாடுகள்னு தேடினீங்கன்னா இந்த யூத நசராக்கள் ஒரு பெரிய பட்டியலையே வச்சிருக்கிறான் குரானில் உள்ள முரண்பாடுகள்னு. குரானில் முரண்பாடு இல்லைன்னு நல்லா சொல்கிறான், ஆனால் அவன் என்ன சொல்கிறான், குரானில் நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வெளிப்படையில் எந்த விளக்கத்தையும் பார்க்காம பார்த்தீங்கன்னா, அறிஞருடைய விளக்கம் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தானே இருக்குது, முரணாக தானே இருக்குது, முரணாக தானே இருக்குது. இப்படியே சொல்லி குரானை மறுக்கணும், மறுத்துடலாமா? ஒரு யூதன் அப்படி சொன்னால் அவன் வழிகேடன், முஸ்லீமாக இருந்துக்கிட்டு வகிக்குள்ள ஒன்றுக்குள்ள முரணா காட்டினா அப்போ அது மட்டும் நேர் வழியாது. அப்போ கோளாறு எங்கே முடிவு பண்ணுவோம், சிந்தனையில் கோளாறு. குரானில் முரண் இல்லை, அதான் ஈமான். முரண் இல்லை, சையான ஐசு குரானோடு முரண்படாது, அதுதான் ஈமான். அப்படி தான் நம்பணும். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு சில வசனங்கள், நான் உதாரணங்கள் இதெல்லாம் அவங்க காட்டக்கூடிய உதாரணங்கள் தான் எடுத்துருக்கிறேன், இதெல்லாம் நான் புதுசாக கண்டுபிடிச்சதில்ல. குரானுக்கு முரண் சொல்லி அவங்க காட்டுறது தான். பாருங்கள், யூத நசராக்கள் குரானில் முரண்னு காட்டுறாங்க, 58:2 அதில் அல்லாஹ் சொல்கிறான், இன் மனைவிமார்களை பார்த்து சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா கோவத்தில் என்ன செய்வாங்க, நீ அம்மா மாதிரின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா அம்மான்னு சொன்னால் அம்மாவோட சேர முடியுமா, உங்கூட சேர மாட்டேங்கிறத இப்படி சொல்லிடுவாங்க, உங்கூட இனிமேல் சேரவே மாட்டேங்கிறத, நீ எனக்கு தாய் மாதிரி, தாயின்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் அதை கண்டிக்கிறான், இன் உம்மஹாத்துகும் இல்லல்லாயி வலது நகும், உங்கள் உம்மா யார், உங்களை பெற்றவங்க தான் உங்கள் உம்மா, உன் மனைவியை போய் உம்மான்னு சொல்லிட்டு இருக்கிற பெற்றவங்கள தான் நீ தாயின்னு சொல்லணும் அப்படின்னு நல்லா அந்த வசனத்தில் சொல்கிறான். யாரை தாயின்னு சொல்லணும், பெற்றவங்கள தான் தாயின்னு சொல்லணும். 33:6 நபியின் மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியின் மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாயார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். இந்த நசராக்கள் இதை பிடிச்சிக்கிட்டாங்க, பெற்றவங்கள தான் தாயின்னு குரான் ஒரு இடத்துல சொல்லுது, நபியின் மனைவி என்ன உங்களெல்லாம் பெற்றாங்களா, நபியின் மனைவி நம்மளாம் பெற்றாங்களா, இல்லை இல்லை, ஆனால் நமக்கு தாயார்கள் தானே. அப்போ இது குரானுக்கு முரண், குரானுக்குள்ளே பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண் இருக்குது பற்றியலாம். பெற்றவங்கள தான் தாயின்னு சொல்கிறதும், பெத்தெடுக்காத நபியின் மனைவிமார்களை போய் தாயின்னு சொல்லுங்கிறதும் முரணா இல்லையா, மறுத்துருவோமா? நிறைய பேர் விளக்கமே தெரியாது. ஒரு சாதாரண மக்கள்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், அப்படியே அவங்க குஃபூருக்கு போனாலும் போயிடுவான், ஆமாம் அப்போ குரானில் முரண்டு அப்படின் போனாலும் போயிடுவான். ஈமானை யார் பலமாக வச்சுக்கிட்டாங்களோ சைத்தான் எப்படி இந்த முரண்கிறது இதெல்லாம் சைத்தான் ஏற்படுத்துவான், எப்படி ஏற்படுத்துகிறாலும் ஒழுக மாட்டாங்க. அப்போ இதுக்குரிய விளக்கத்தை நம்ம தேடுவோம். என்ன விளக்கம், பெற்றவங்க தான் தாயிங்கிறத அல்லாஹ் எங்கே சொன்னா, மனைவியை பார்த்து என் தாயின் தாயின்னு சொல்லும்போது அல்லாஹ் அங்கே சொல்கிறான். அது எந்த அர்த்தத்தில், மனைவியோட இனிமேல் சேரமாட்டேங்கிற அர்த்தத்தில் மனைவியை பார்த்து தாயின்னு சொன்னா. அல்லாஹ் இங்கே வந்து நபியின் மனைவிமார்களை உங்களுடைய தாயார்னு சொல்கிறானே, அது எந்த அர்த்தத்தில், நபியின் மனைவிமார்களை நபிக்கு பிறகு கல்யாணம் முடிக்கக்கூடாது. அப்போ யாரை நீ கல்யாணம் முடிச்சிருக்கையோ அவங்கள போய் அவங்க கூட சேர மாட்டேன்னு சொல்றது அங்க தப்பு. யாரை நீ கல்யாணம் முடிக்க கூடாதோ அவங்கள தாயின்னு சொல்றது தப்பு கிடையாது. இன்னும் பெத்தவங்கள தான் தாயின்னு சொல்லணுங்கிறது பொதுவாக எல்லாருக்குரிய சட்டம். நம்மளும் அப்படிதான் சொல்லணும், பெத்தவங்கள தான் தாயின் சொல்லணும், வேற யாரையும் சொல்லக்கூடாது. இது அல்லாஹ் நமக்கு போட்ட சட்டம். ஆனால் அல்லாஹ் நினைச்சா விதி விலக்கலா, பெத்த எடுக்காதவங்களை கூட ஒரு சில பேர் நமக்கு தாயுடைய அந்தஸ்தை கொடுப்பான், அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அப்படி நம்ம யாரும் கொடுக்க முடியாது. நானா இது என்னுடைய தாய் அந்தஸ்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியுமா? ரப்புல் ஆலமீனுக்கு அந்த அந்தஸ்து இருக்கு. அப்போ இதெல்லாம் இப்படிலாம் நம்ம விளக்கம், நிறைய விளக்கங்கள் இருக்குது இப்படி. அது மூமீனுக்கு போதுமானது. இந்த விளக்கம் மனசுக்கு அக்க சரியில்லையே. அப்ப முரண்தான், முரண்தான். யூதன் ஆயிருவோமா, நசராவா போயிருவோமா? இந்த குரான்ல வரக்கூடிய இந்த ஈமான் எங்க ஹதீஸ்ல வரமாட்டேங்குது? அப்ப குரான்னா ஒரு பார்வை, ஹதீஸ்னா இன்னொரு பார்வை. இதை நீங்க கவனத்தில் வைக்கணும். இது மாதிரி பெரிய பட்டியல் இருக்கு. அதுக்கப்புறம் படித்தோம்னா நீ சபு வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், குரான்ல உள்ள முரண்பாடுகள்னு சொல்றதை பூரா நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். பக்ராத்தியா ரெண்டுல ஒண்ணுல அல்லாஹ் சொல்றான், ராலிக்கல் கிதாப் லாரைபஃபி, இந்த வேதம் இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப குரான்ல எந்த சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். ஆனா 49வது அத்தியாயம் 45வது வசனத்துல காஃபீர்களை பத்தி சொல்லும் போது வருத்தாபத் குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் சந்தேகப்படுகிறது, ஃபஹும் ஃபீ ரைபிஹிம் யதரத்ததூன், அவர்கள் தங்களுடைய சந்தேகத்திலேயே தடுமாறுகிறார்கள். அப்போ இந்த வேதத்தில் சந்தேகமே இல்லைன்னு ஒரு இடத்துல வருது, இன்னொரு இடத்துல சந்தேகப்படுகிறார்கள், காஃபிர்கள் சந்தேகப்படுகிறார்கள்னு வருது, இன்னொரு இடத்துல பக்ராவில் 23வது வசனத்தில் இன்குன்தும் ஃபிரைபி, நீங்கள் சந்தேகப்பட்டால், மிம்மா நஸ்ஸல்னா அலா அபதினா, நம்முடைய அடியார்கள் மீது, இந்த அடியார் மீது அருளி அந்த குரானில் நீங்கள் சந்தேகப்பட்டால். அப்போ சந்தேகமே இல்லைன்னு வருது, சந்தேகப்படுவாங்கன்னு இருக்குது, இது முரணா இல்லையா அப்படின்னு கலப்புனா? முரணெலாம் கிடையாது. சந்தேகம் இல்லைனா முறப்படி சிந்தா சந்தேகம் இல்லை. தாறுமாறாக சிந்திக்கிறவனுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். எப்படி மறுத்து தான் போவேன்னு போகிறவங்களுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். அதை நம்ம நிவர்த்தி செய்ய முடியாது. அப்போ இது மாதிரி நிறைய இருக்குது. ரெண்டு பக்ரா அத்தியாயம் இது ஆரம்பத்திலே எடுத்தது. பக்ரா அத்தியாயத்தில் ஒரே ஒன்பதாவது அத்தியாயம் 45வது வசனம். அது மாதிரி பக்ராவில் வந்து அதே வசனம், 1வது வசனம், லாரை பஃபி ஹுதலில் முத்தகீன், இரையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டல். இந்த குரான்ங்கிறது இரையச்சம் உள்ளவங்களுக்கு நேர்வழி காட்டல். அல்லாஹ் 2வது பக்ராவில் அதே பக்ராவில் 185வது வசனத்தில் ஹுதல் இன்னாஸ், இந்த குரான் மக்களுக்கு நேர்வழி காட்டி அப்படின்னு வருது. இதை முரண்பாடுன்னு எடுத்து காட்டுறான். இரையச்சம் உள்ளவங்களுக்கு தான் நேர்வழி காட்டும்னு ஒரு இடத்துல சொல்கிறான், இன்னொரு இடத்துல மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டுறங்கிறான். அப்போ குரானுங்கிறது என்ன, மக்களுக்கு நேர்வழி காட்டுமா அல்ல இறையச்சம் உள்ளவங்களுக்கு மட்டும் நேர்வழி காட்டுமா? அப்ப இதை என்ன சொல்லுவோம், மக்களுக்கு நேர்வழி காட்டுங்கிறது இந்த உபதேசம் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா பேருக்கும் இது நேர்வழியை சொல்லித்தரக்கூடியதுங்கிற அர்த்தத்தில். இறையச்சம் உள்ளவர்களுக்கு இது நேர்வழி காட்டும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், அல்லாவை பயந்தவர்கள் இந்த நேர்வழியின் பயனை அடைவார்கள். இந்த குரானுடைய பயனை யார் அடைவா? இது எல்லாருக்கும் நேர்வழியை சொல்லிடும். ஆனால் இதனுடைய பலனை அடையக்கூடியவர்கள் அதை ஏற்றவர்கள் தான், அதை ஏற்காதவங்க பலன் அடைய முடியாது, முத்தக்கீன்கள் தான் அடைவாங்க அப்படிங்கிறது வருது. இப்போ இதெல்லாம் விளக்கம் தானே. இது மாதிரி நிறைய இருக்குது. 2:29 வசனம், அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அர்லி ஜமியா சும்மஸ்தவா இலசமாயி ஃபசவ்வா உன்ன சபா சமாவாத், அவனே பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான், பிறகு வானத்தை நோக்கி அதை 7 வானங்களாக அமைத்தான். இந்த வசனத்தில் அல்லாஹ் முத படித்தது எது? அவனே பூமியில் உள்ளதை உங்களுக்காக படைத்தான், பிறகு வானத்தை 7 வானமாக அமைத்தான். இதை முத படைக்கப்பட்டது எது? பூமி. 2வது படைக்கப்பட்டது எது? வானம். இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான். 79வது அத்தியாயம் 30வது வசனம், அங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்தும் அஷத்து ஹல்கன் அமிசமா, நீங்கள் கடும் பயங்கரமான படைப்பா, வானம் பயங்கரமான படைப்பா, ரஃபா சம்கஹா ஃபசவ்வாஹா, வானத்தை அவன் உயர்த்தி அதை சீரமைத்தான், வகுத்தச லைலஹா வஹரஜ லுஹாஹா, அதன் இருளையும் ஒளியையும் அவன் வெளிப்படுத்தினான். இங்க முதல் என்ன வருது? வானம் வருது. வல்லர்ல பாததாலிக்க தஹாஹா, இதற்கு பிறகு பூமியை அவன் விரித்தான். அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா வமரஅஹா, பூமியிலிருந்து நீரையும் அதனுடைய விளைச்சல் பயிர்களையும் அவன் வெளிப்படுத்தினான். வல்ஜி பால அரிசாகா, இதற்கு பிறகு மலைகளை அவன் நாட்டினான். அப்ப இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது? ரஃப சம்கஹா ஃப சவ்வாஹா, வானத்தை உயர்த்தி அதை சீரமைத்தான். வல்லர்ல பததாலிக்க, இதற்கு பிறகு பூமியை அவன் விரித்தான், நீரை வெளிப்படுத்தினான், பயிர்களை வெளிப்படுத்தினான், மலையை நாட்டினான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? முதல்ல வானம், ரெண்டாவது பூமின்னு சொல்லுது. நம்ம முதல் சொல்லி காட்டின வசனம் என்ன சொல்லுச்சு? முதலாவது பூமி, ரெண்டாவது வானம் சொல்லுது. அப்ப இது குரானுக்கு முரண், ஒன்னு குரான் ஒண்ணுக்கு முரணா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன செய்யறது? மறந்துட்டு போயிடலாமா? கோளாறு எங்க? குரான் இல்லையா? அப்ப இது மட்டும் ஒரு காஃபிர் விவாதத்துல குரான்ல ஒண்ணுக்கு முரணா இருக்கு, முரணா இருக்குன்னு சொல்லும் போது மட்டும் பதில் சொல்லணுங்கிற என்ன வருது? அதே வேளையே குரான்ல காஃபிர் என்ன செஞ்சானோ, யூத நசரா என்ன செஞ்சானோ, அதே வேளை இன்னைக்கு உட்காந்து அதீஸ்ல செஞ்சுக்கிட்டு இருந்தா, அப்ப இது எப்படி நேர்வழியாகும்? அப்ப இது முரண் இல்லை. நம்ம விளக்கம் சொல்லுவோம். என்ன விளக்கம் தான், உண்மையில முரண் இல்லை. என்ன, அல்லாஹ் முதல் பூமியை தான் படைச்சான், அப்புறம் தான் வானத்தை படைச்சான். ஆனா இந்த வசனத்துல சொல்லப்படுறது படைக்கிறத பத்தி இல்லை, படைத்த பிறகு செய்த வேலைகளை பத்தி. படைத்த பிறகு அல்லாஹ் செய்த வேலைகளை பத்தி சொல்லுது. இதற்கு பிறகு பூமியை படைத்தான்னு வரல. எப்படி வருது? வல்லர்ல பாதத அளிக்க தஹாஹா, இதற்கு பிறகு பூமியை அவன் விரித்தான். அப்ப அல்லாஹ் முதல் பூமியை படைக்கிறான், படைச்சிட்டு செட்டப்புகள்லாம் செய்யல, அப்புறம் வானத்தை அமைக்கிறான், அப்புறம் பூமியில போய் சில ஏற்பாடுகளை செய்கிறான். அந்த பூமியை விரிச்சு அதுல வந்து நீரை வெளிப்படுத்தி அந்த அதுல பயிர்களை உருவாக்கி, வானம் வந்தால் தானே பயிர் வரும். அதான் எல்லாம் என்ன செஞ்சுருக்கான், முதல் பூமியை படைச்சிட்டு அப்புறம் வானத்தை படைச்சிட்டு அப்புறம் பூமியில் செட்டப்புகளை செய்கிறான், பூமியை விரிவுபடுத்தி அதுக்குள்ளே பூமியில் என்னென்னலாம் நம்ம வாழ தேவையோ அந்த ஏற்பாடுகள்லாம் அதுக்கு பின்னாடி செஞ்சான். அப்படிங்கிறது முரண் இல்லாமல் நம்ம புரிவோம். இந்த மாதிரியான வசனங்கள் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். உதாரணத்துக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டாவது அத்தியாயம் 47வது வசனம், அதில் சொல்கிறான், யா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களே, அன்னி ஃபல்வல் துக்கும் அலையில் ஆலமீன், அகிலத்தாரை விட உங்களை நான் சிறப்பித்திருக்கிறேன். இஸ்ரவேலர்களை அகிலத்தாரை விட நான் சிறப்பித்தேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஆனால் ரெண்டாவது 110வது வசனத்தில், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள். அப்போ அல்லாஹ் நம்மளை தான் சிறந்த சமுதாயங்கிறான் ஒரு வசனத்தில், இன்னொரு வசனத்தில் இஸ்ரவேலர்களை அகிலத்தாரை விட சிறப்பித்ததாக சொல்கிறான். அப்ப இது முரணாவில் தெரியுது, நம்ம சிறந்தவங்களா இஸ்ரவேலர்கள் சிறந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி வருது. இதை நம்ம மறுத்துற முடியுமா? அது கோளாறு எங்க? குரான் இல்லையா? நம்ம சிந்தனையில் கோளாறு. அல்லாஹ் இஸ்ரவேலர்களை இப்பயும் சிறப்பிச்சிருக்கேன்னு சொல்லலை, தொக்கும் அகிலத்தாரை விட உங்களை சிறப்பித்து இருந்தேன். அல்லாஹ் சிறப்பிச்சிருந்தான், அல்லாஹ்வுடைய கட்டளையை கட்டுப்படாமல் மறுத்து மறுத்து போனதுனால அல்லாஹ் அவங்களுக்கு பின்னாடி இழிவை கொடுத்தான். ஆனால் நமக்குள்ள சிறப்பு என்ன? நன்மை ஏவ தீமையை தடுக்கும் போதெல்லாம் அந்த சிறப்பு இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று, இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் சிறப்பித்தது எது? நமக்கெல்லாம் தராத பல வகையான அற்புதங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான், அந்த வகையில் சிறப்பிச்சான். ஆனால் நமக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கிறங்கிறது அது வேறு வகையான சிறப்பு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யுது குரானில் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 4-5 தான் சொல்லியிருக்கிறோம். ஆனால் யூத நஸ்ராக்கள் குரானில் முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள், அப்படியே அள்ளி தட்டுவாங்க. பட்டியலை, பெரிய பட்டியலே வச்சிருக்கிறான் குரான்ல, முரண் 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 என்று சொல்லி. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம எப்படி புரிவோம்? அப்ப முரண்கிறது விதி இல்லை. என்ன புரிய வேண்டியது? முரண்கிறது விதி இல்லை, ஈமான் இல்லாட்டினா அது வந்துடும். என்ன ஈமான்? நம்பணுங்கிற ஈமான் இல்லாம மறுக்கணுங்கிற அந்த இது வந்துருச்சுன்னா முரண்கிறது வந்துடும். அவனுக்கு குரான்ல வருது, இன்னைக்கு சில பேருக்கு ஹதீஸ்ல வருது. அப்போ ஹதீஸ்லையும் சரியான ஈமான் வந்தால், குரானில் வர்ற ஈமான் ஹதீஸ்லையும் இருந்தால், அப்போ அவங்களுக்கு முரண்கிற அந்த நோய் வராது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதை வந்து ஒரு சில ஆதாரங்களும் வெளிப்படுத்தி இருக்கிறான். எப்படி வெளிப்படுத்திருக்கான்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த குரானுக்கு முரண் முரண் சொல்லி மறுக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து அல்லாஹ் ஒரு சில ஆதாரத்தை வெளிப்படுத்தி முரண்கிறது இவங்க சிந்தனையில் உள்ள கோளாறுங்கிறது எல்லாம் காட்டியிருக்கிறான். உதாரணத்துக்கு 5வது அத்தியாயம் 67வது வசனம், வல்லாஹு யாசிமுக்க மினன்னாஸ், மனிதர்களிடமிருந்து அல்லாவே உம்மை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்குது, மனிதர்களிடமிருந்து ரசூலுல்லாஹ் அவங்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறான். இந்த சிகர் சூனிய நபிங்கல்லா சல்லாஹ் சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கு இல்லையா, இதை ஆரம்பத்தில் மறுத்தவங்க தங்களுடைய தர்ஜுமாக்கள்ல என்ன பண்ணாங்க, அவங்களுடைய தர்ஜுமாவில் இந்த வசனத்தையும் போட்டாங்க. மனிதர்களிடமிருந்து ரசூலுல்லாஹ் அவங்களை அல்லாஹ் பாதுகாப்பதாக இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். ஆனால் ஒரு யூத நபிக்கு சூனியம் செஞ்சு நபிக்கு முடியாமல் போயிருச்சுன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம் வருது அப்படின்னு அந்த ஹதீஸை குரானுக்கு முரண் சொல்லி இந்த வசனத்துக்கு முரண் சொல்லி மறுத்தாங்க. அப்போ உலமாக்கள்லாம் கேள்வி கேட்டாங்க, அப்படியா விளங்குறது இந்த வசனத்தை, மனிதர்கள் வந்து உன்னை பாதுகாப்பான்னா நபிக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு விளங்குறது, அப்போ உகது போரில் அவங்க பல்லு உடஞ்சிச்சேன், அப்போ அல்லாஹ் ஏன் பாதுகாக்கலை, அப்போ மட்டும் அல்லாஹ் பாதுகாக்கலை, ரசூலுல்லாஹ் காஃபிர்களை எவ்வளோ அடித்தாங்க துன்புறுத்துனாங்க அப்போலாம் அல்லாஹ் பாதுகாக்கலையோ அப்படின்னு கேட்டோனையுமே. ஆமாம், அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அவங்கள கொல்ல முடியாதுன்னு சொல்லுது. எப்போ இந்த வசனத்தை காட்டலாம், நபி ஒரு ஆள் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த வசனத்தை காட்டலாம். சூனிய ஹதீஸ் நபி கொலை செஞ்சானா வருது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா வருது, பின்னாடி சிஃபா ஆச்சுன்னு வருது. அப்போ இந்த கேள்வியை கேட்டோனையுமே முதல் இந்த வசனத்தை சுட்டி காட்டி இந்த ஹதீஸ் குரானுக்கு முரணுன்னு சொன்னவங்க அடுத்தடுத்த தர்ஜுமாக்கள் இந்த வசனத்தை எடுத்துட்டாங்க, இப்போ வேறு வசனத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குரானுக்கு முரணுன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் காட்டுறானா, என்ன காட்டிட்டான், குரானுக்கு முரண்கிறதுல அவங்க சிந்தனையில் கோளாறு இருக்குது. பாரு, சம்மந்தமில்லாத வசனத்தை போட்டு ஹதீஸை மறுக்க துணிஞ்சாங்களா, இப்படி தான் எல்லாம் அப்படிங்கிறத எல்லாம் என்ன செய்கிறான், ஒரு உதாரணத்தை வச்சு காட்டுறான். அப்போ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சு ஹதீஸோட மோத விட்டுட்டோம், இப்படி தான் எல்லாம் இருக்குது, இது மாதிரி தான் எல்லாம் இருக்குது. அது மாதிரி 4:101 வசனம், இதையும் வந்து முரண் சொல்லி வாபஸ் வாங்கினாங்க. என்னென்னமா, ஃபலைஸ் அலைக்கும் ஜுனாஹன் தக்சுரு மின சலா, தொழுகையை நீங்கள் சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றம் இல்லை. பயணத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பயணத்தில் நீங்கள் 4.5 தொழுகை 2.5 சுருக்கிக்கிறது உங்கள் மீது குற்றம் இல்லை. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது, 4 ரக்காயத்தில் முதல் தொழுகை இருந்துச்சு, 4 ரக்காய் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு, பயண தொழுகத்தில் அல்லாஹ் என்ன சலுகை கொடுக்குறான், 4 நீங்கள் என்ன செஞ்சுக்கிறலாம், 2 சுருக்கிக்கிறலாம். அப்போ 2 சுருக்கிக்கிறலாம்ங்கிற அனுமதி பின்னாடி வந்தது. ஆரம்பத்தில் உள்ள தொழுகை எப்படி இருந்துச்சு, 4 ரக்காயத்தான் இருந்துச்சு, இப்படி இந்த வசனம் சொல்லுது. ஆனால் புகாரியில் உள்ள 350வது ஹதீஸ் சொல்லுது, ஆயிஷாரில் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கும் போதே 2.5 ரக்காயத்தை தான் கடமையாக்குனா, அந்த 2 ரக்காயத் என்பது பயணத்தில் விடப்பட்டது, உள்ளூரில் தொழுவதில் 2 ரக்காயத் அதிகமாக்கப்பட்டது. ஆரம்பமே 2 தான் தொழுதுட்டு இருந்தாங்க, பயணத்திலும் சரி உள்ளூர்லையும் சரி 2 தான் தொழுதுட்டு இருந்தாங்க. ஆயிஷாரில் அவங்க சொல்கிறாங்க, அந்த 2 உள்ள விஷயம் பயணத்தில் வைக்கப்பட்டது, உள்ளூரில் தொழுகும் போது 2 ரக்காயத்து சேர்த்து தொழுகுமாறு 2 ரக்காயத்து கூடுதலாக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸும் குரானுக்கு முரண் சொல்லி முதல் மறுத்தாங்க. என்னங்க மரண், அல்லாஹ் சொல்றா 4 லிருந்து 2 நீங்க சுருக்கிறது தப்பு இல்லை, அப்ப முதல் 4 இருந்திருக்கு, அப்புறம் தான் இந்த 2ங்கிறது பயணத்தில் வந்திருக்கு. ஆனா ஆயிஷால அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் எப்படி இருக்குது, மொதல் 2 இருந்துச்சு, அப்போ உள்ளூர் தொழுகிற 4 ஆக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது, இது குரானுக்கு முரண் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் எழுதி அனுப்பினேன், இது குரானுக்கு முரண்லாம் கிடையாது, சம்மந்தப்பட்டவருக்கே மறுத்தவருக்கே அப்போவே நம்ம உள்ளக்கு இருக்கும்போது இது குரானுக்கு முரண்லாம் கிடையாது, ஆரம்பத்தில் 2 ரக்காயத்து கடமையாக்கப்பட்டுச்சு அப்படி தான் இருந்துச்சு, அப்புறம் அல்லாஹ் 4 ஆக்கினான், அப்புறம் தான் என்ன செய்கிறான், பயணத்தில் நீங்கள் சுருக்கி கொள்வது தப்பு இல்லை அப்படிங்கிற வசனம் வருது. அப்போ ஆயிஷாரில் அவங்க வந்து முன்னாடி உள்ள நிலையை சொல்லி காட்டுறாங்க, இதை நம்ம முரண் இல்லாமல் நம்ம புரிஞ்சுக்கலாம், இதில் என்ன தப்பு இருக்குது, இப்போ ஆயிஷார் அவங்க சொல்கிற மாதிரி புரிஞ்சால் முரணாக வருமா, ஆரம்பத்தில் 2 இருந்துச்சு உள்ளூர்லேயும் பயணிலையும் 2 ரக்காயத்தான் இருந்துச்சு, அப்புறம் என்ன செஞ்சால் அல்லா உள்ளூரில் வந்து 4 தொழுகுங்க அப்படின்னு 2 ரக்காயத்தை அதிகமாக்கணும், சரி ஓகே, இப்போ பயணத்தில் முத இருந்த மாதிரி பயணத்தில் மட்டும் முத இருந்த மாதிரி 2 ரக்காயத்து தொழுகுக்கோங்கன்னு சொன்னால் இது குரானுக்கு முரணா, இப்படி நம்ம எழுதி அனுப்பணும், இது முரண் இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னா முரண் இல்லை வாபஸ் வாங்கியாச்சு. அப்போ எதிர்க்காம உள்ளக்க இருந்து ஒரு ஆதரிக்கிற மாதிரி சொன்னால் அப்போ ஏற்றுக்கிறாங்க, அதே பகிரங்கமாக மக்கள் மத்தியில் போட்டு உடைச்சா ஏற்றுக்கிற மனசு வர மாட்டேங்குது. சரி, இதுலேருந்து அல்லாஹ் சொன்ன பாடம் என்ன, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறான். அல்ல, இதுல இருந்து என்ன சொல்ல வர்றான்? அப்ப முரண்கிறதுல தப்பு செய்தா, சிந்தனை தப்பு செய்தா, இதுதான் எல்லாத்துலயும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஹதீச மறுத்து ஹதீச நம்புற மக்களை போய்கிட்டு காஃபிர்னு சொல்லி, இது எனக்கு முரணா தெரிஞ்சிருச்சு அந்த ஹதீச நம்புனா நீ காஃபிர், நீ முஷ்ரிக் அப்படின்னு சொன்னா, மக்களே நீங்க பயந்துக்கோங்க. ஒரு அப்ப நீங்க யாரை முஷ்ரிக்கும்பீங்க? ரசூலாவை தானே முஷ்ரிக்கும்பீங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு ஆள் தெரியாம அவருக்கு அறிவுக்கு படலாம் மறுத்துட்டாருங்க, நீங்களும் மறுக்கிறீங்க. இப்ப ஹதீச மறுத்தீங்கன்னா வஹிய மறுக்கிறது தான். வஹிய மறுக்கிறது மட்டும் இல்ல, வஹிய களங்கப்படுத்துறது. சும்மா மறுத்துட்டு போனா வேற, குரானுக்கு முறை சொன்னா களங்கப்படுத்துறது தானே, வஹிய குறை சொல்றதால அது. அப்ப களங்கப்படுத்துறது இருக்குது. அது போக நமக்கு புரியாம நம்ம அதை மறுத்துட்டு, அந்த ஹதீச எனக்கு புரிஞ்சிருக்கு, நான் நினைச்சுதான் விளங்குறேன்னு நம்புற மக்களை போய்கிட்டு இவன் முஷ்ரிக்கு காஃபின்னு சொல்லி இவங்க பேச்ச கேட்டு சொன்னா, அது எப்படி உங்களுக்கு பேணுதலா தெரியுதா? அது சேஃப்டியா தெரியுதா? உங்க ஈமானுக்கு சேஃப்டியா தெரியுதா? எனவே அன்பான சகோதரர்களே, இந்த வழி இருக்குது இல்லையா, குரானுக்கு முரண் என்று சொல்லி சொல்லி மறுக்கிறது, இது வந்து விதியே கிடையாது. அதனாலதான் இது யார் செஞ்சிருக்கான்னு வரலாற்றை எடுத்து பாருங்க, தெல்ல தெளிவா வழிகேடர்கள் தான் செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஜாஹில்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து விரிவா பேச வேண்டிய மேற்று இன்ஷால்லா, அது அடுத்தடுத்த தினங்கள்ல இன்ஷால்லா தெளிவுபடுத்துவோம். வாஹிர் தாவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.